நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, நம்ம இலக்கியங்கள் நம்ம நாட்டினுடைய வரலாற்றையும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் பற்றி நமக்கு சொல்லக்கூடிய சான்றுகளாக இருக்குது. தமிழ் இலக்கியத்தில் பக்தி இலக்கியங்களும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தினுடைய வரலாற்று பதிவாக நமக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வரகுணபாண்டியன் அப்படிங்கிற மன்னன் சிவபெருமான் மேலே கொண்டிருந்த பக்தியினால் எப்படி தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சிவபெருமானோட சம்மந்தப்படுத்தி பார்த்தாரு அப்படிங்கிறத பற்றி சூளூரியே சுகுமார் அவங்க இன்றைக்கி நமக்கு சொல்ல போகிறாங்க. கேட்கலாம் வாங்க.
நிறைய அன்பர்களுக்கும் விவசாயி எஃப்எம் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய நிகழ்ச்சிகளில் நம்ம நேரடியாக சந்திக்கலினாலும் என்னுடைய குரல் மூலமாக நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம பேசலாம். பேரன்பின் வரகுண பாண்டியன். எப்படி கண்ணப்ப நாயனார் வந்து சிவபெருமான் மேலே பேரன்பு வச்சுருந்தாரோ அதை மாதிரி இந்த வரகுண பாண்டியன் பேரன்பு சிவபெருமான் மேலே வச்சுருந்தார். கண்ணப்ப நாயனார் வந்து ஒரு கண்ணை கொடுத்தாரு சிவபெருமானுக்கு ரத்தம் வழியும் போது. ரெண்டாவது கண்ணு கூட அந்த செருப்பு காலில் ஒரு கண் அடையாளமாக வச்சுக்கிட்டு, ஏன்னாங்க ரெண்டாவது கண்ணை தோண்டும் போது நமக்கு இருட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக செருப்பு காலோட இன்னொரு கண்ணோட அடையாளத்தை வச்சு இவர் வந்து ரெண்டாவது கண்ணை தோண்டும் போது தான் சிவபெருமான் எழுந்தருளி, கண்ணப்பா நில், இதுக்கு மேலே உன்னோட பேரன்பை நான் சோதிக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு முக்தியை அளித்தார். அது மாதிரி இங்கே பேரன்பின் வரகுண பாண்டியனை பற்றி நேயர்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது. அவரை பற்றி நம்ம பேசுகிறதுக்காக தான் இந்த நிலையத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இது வந்து 11 திருமுறையில் வந்து எழுதியிருக்காங்க, இந்த செய்யுளா வந்திருக்கு. இது திருவிடை மருதூர் திருபுவனம் என்கிற அந்த கோயில் ஸ்தலங்களை வச்சு இது நம்ம பேசலாம். இது 11 திருமுறையில் எழுதியிருக்காங்க. பட்டணத்து பிள்ளையார் அவர் தான் அந்த புலவர் வந்து இதை வந்து வெளிக்கொணர்ந்திருக்காரு. இது வந்து 7 நடக்கிற ஒரு உண்மை நிகழ்வு. இது வந்து முதல்ல உங்களுக்கு எந்த மாதிரி அவர் வந்து பித்தராக இருந்தார், சேவர்மன் மேலே பித்தராக இருந்தார், எந்த மாதிரி பேரன்பு செலுத்துகிறாருன்னு முதல்ல நான் சொல்கிற ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 11 திருமுறையில் இருக்கிற செய்யுல ஒரு 20-30 லைனு படிப்பேன், அது நல்லாயிருக்கும். நான் கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த செய்யுல படிக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக புரியும். முதல்ல எடுத்துடனே நான் செய்யுல சொன்னேன்னா உங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிங்க. இந்த வரகுண பாண்டியன் வந்து எந்த அளவுக்கு சிவபெருமான் மேலே அன்பையும் ஒரு பித்த நிலையிலையும் இருந்தாருன்னு பாருங்கள். இவர் அரண்மனையில் இருக்கிறார் வரகுண பாண்டியன். இரவு நேரத்தில் அந்த மாளிகை சுற்றியும் நரிகள் வந்து ஊழையிடுது. நரிகள் வந்து ஊழையிடும்போது அவருக்கு எந்த மாதிரி கேட்குதாமா, இது வந்து சிவபெருமானை வாழ்த்தி பாடுற மாதிரி அது கேட்குதாமா. இரவு நேரத்தில் வந்து நீங்கள் நாய்கள் ஊழையிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க நகரத்துக்குள்ளே, அது மாதிரி நரிகள் வந்து அந்த அளவுக்கு தான் வந்து ஊழையிடும். ஊழையிடும்போது இவருக்கு எந்த மாதிரி கேட்குதுன்னா சிவபெருமானை வாழ்த்தி பாடுற மாதிரி கேட்குதான். அதனால் இந்த நரிகள் ஓயாமல் ஒவ்வொரு இரவும் வந்து சிவபெருமானை வாழ்த்தி பாடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் மன்னர் அல்லவா, அதனால் என்ன பண்ணாராமா, அந்த நரிகளுக்கெல்லாமே பொன்னாடை போற்றணும், வஸ்திரம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ வாழ்த்தி பாடுதல்ல, வாழ்த்தி பாடுற புலவர்களுக்கும் சொற்பொழிவாளர்களுக்கும் பொன்னாடை போத்துறோம், வஸ்திரம் போற்றி அழகு பார்க்குறோம்ல, அது மாதிரி காவலர்களை வர சொல்கிறார். காவலர்களை வர சொல்லி இந்த மாதிரி வஸ்திரங்கள் இந்த மாதிரி பொன்னாடைகள்லாம் போய் அந்த காட்டுக்குள்ளே நரிகளுக்கு போத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரம்மா. எந்த அளவுக்கு அவர் வந்து சிவபெருமான் மேலே அன்பு வச்சுருக்கார் பாருங்கள். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் மாளிகை சுற்றி சில குளங்கள் இருக்கும், தடாகங்கள் இருக்கும், நீர்நிலைகள்லாம் இருக்கும். அப்போ அந்த 7 நூற்றாண்டில் அந்த சமயம் பார்த்திங்கன்னா தவளை எல்லாமே கரகரகரகரகர அப்படின்னு கத்தும்ல, இரவு நேரத்தில் அந்த மாதிரி தானே தவளைகள்லாம் கத்தும். அதை கேட்கும்போது இவருக்கு என்ன தோணுதா, அந்த வரகுண பாண்டியனுக்கு ஹரஹரன் ஹரன் அப்படின்னா ஹரன்னா சிவபெருமான். அப்போ வந்து ஓயாமல் வாயோயாமல் இந்த தவளைகள் எல்லாமே கத்துது இரவு முழுக்க, அதனால இதுகளுக்கு வந்து நம்ம எப்படியாவது வெகுமதி பண்ணணும்னு சொல்லிட்டு காவலர்களை கூப்பிட்றாங்க. காவலர்கள் இது என்ன மண்ணை வந்து பைத்தியகாரனாக இருப்பான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இந்த காவலர்கள்லாம் வந்து கை கட்டி நிற்கும்போது, இது மாதிரி என்னுடைய தலைவன் என்னுடைய அன்பிற்கு பாத்திரமான சிவபெருமான் பேரை சொல்லி இந்த தவளைகள் எல்லாமே அரட்டிகிட்ருக்கு, அதனால் இந்த தவளைகளுக்கு எல்லாமே காசும் பொண்ணும் பரிசளிக்கணும், இது எல்லாம் காசும் பொண்ணும் கொடுக்குறேன், இது எல்லாம் கொண்டு போய் குளத்துலேயும் தடாகத்துலேயும் வீசுங்க அப்படின்னு சொன்னாரம்மா. அப்போ எந்த அளவுக்கு அவர் சிவபெருமான் மேலே அன்பு வச்சுருக்கார் பாருங்கள். அதுக்கடுத்தது இவர் வந்து நிலா முற்றத்தில், பால்கனிங்கிறது நிலா முற்றம் அந்த காலத்தில், அந்த நிலா முற்றத்தில் உலாத்திட்டுருக்கிறார். உலாத்திட்டுருக்கும்போது ஒரு வழிப்போக்கன் மனைவியோடு வர்றான். இவங்க மாளிகை முன்னால் வந்து எள்ளு காஞ்சிட்ருக்கு. இந்த எள்ளு விதைகள்லாம் என்னென்னா நல்லா காஞ்ச பிறகு செக்கு மாடுகளை வச்சு நல்லா அரைச்சி அது வந்து நல்லெண்ணெய் ஆக்கி அந்த நல்லெண்ணெயை வந்து கோயில் சிவன் எழுந்தருளி இருக்கிற கோயிலில் உபயோகப்படுத்துறதுக்காக அந்த எள்ளு விதைகள் எல்லாமே வெயிலுக்கு காஞ்சிட்ருக்கு. அப்படி காஞ்சிட்ருக்கும்போது இந்த வழிப்போக்கன் தன் மனைவியோடு வர்றான். வந்தோடனே அந்த வழிப்போக்கன் என்ன பண்ணுறான்னா அந்த எள்ளு விதையை வந்து கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுக்கிறான். வாயில் போட்டதை பார்த்த உடனே இவன் வரகுண பாண்டியன் நிலா மூற்றத்திலேருந்து பார்த்துட்டு இது என்ன அபச்சாரமாக இருக்குது, சிவபெருமானுக்கு வச்ச ஒரு எள்ளு வந்து காஞ்சிட்ருக்கு, அது செக்கு மாடு விட்டு அரைக்க போகிறான், விளக்குக்கு ஏற்ற போகிறான், இவன் எப்படி இந்த வழிப்போக்கம் இருந்தால் அதை எடுத்து சாப்பிட்லாம், பெரிய அபச்சாரம், அவனை வந்து சிரசேதம் பண்ணிடணும் அப்படின்னு அந்த காவலர்கள் எல்லாம் அனுப்பிச்சு அந்த வழிப்போக்கனை இழுத்துட்டு வர சொல்கிறாரான். சரி வழிப்போக்கன்னு இழுத்துட்டு வர்றாங்க. வந்து மன்னன் முன்னால் நிறுத்தணுன்னா நீ பெரிய அபச்சாரத்தை பண்ணிட்டேன், நீ எப்படி சிவபெருமானுக்கு உரிய ஒரு எள்ளு விதைகளை வந்து நீ அதை வாயில் தூக்கி போடலாம், அதுக்கு என்ன நீ சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த வழிப்போக்கன் என்ன சொல்கிறான்னா நான் வந்து இந்த பிறவியில் எனக்கு மோட்சம் கிடைக்காத போல் இருக்குது, அதனால் வந்து எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, இது வந்து சிவபெருமானுக்குரிய எள் விதைகள் தான் காஞ்சிட்ருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும், இது மாதிரி ஒரு எள்ளு இதுகள்லாம் எடுத்து நான் வாயில் போட்டேன் அபச்சாரம் பண்ணுறேன், அப்போ வந்து அடுத்த பிறவியில் சிவபெருமான் எனக்கு என்ன பண்ணுவார்னா இந்த எள் விதைகளையே ஆட்டி எண்ணெய் ஆக்கிறதுக்குரிய ஒரு காளை ஒரு எருதான எண்ணெய் வந்து மாற்றிடுவார், அடுத்த பிறவியில் எனக்கு அந்த பிறவி கொடுத்துருவாருன்னு எனக்கு தெரியும், ஏன்னா என்ன செய்கிறீங்களோ அது திரும்பி வரும், பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவிகளை வந்து கொஞ்சம் போகும், அது வந்து கேரி ஃபார்வேர்டு ஆகும். அப்போ வந்து இந்த அபச்சாரத்தை இந்த பாவத்தை பண்ண வழிப்போக்கனுக்கு அடுத்த ஜென்மத்தில் செக்குமாடுகளை உருவாக்க போகிறாருன்னு அவனுக்கு தெரியும், அதனால தான் நான் சாப்பிட்டேன் மண்ணா என்னை மன்னிச்சிருங்க, அதுக்காக தான் நான் பண்ணினது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சிரச்சேதம் பண்ணுறதுனா என்னை பண்ணிவிடுங்க, அடுத்த பிறவியில் நான் செக்குமாடாக இங்கேயே வருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ இந்த அளவுக்கு நீ ஒரு வழிப்போக்குன்னு யோசனை பண்ணியா, நானும் மன்னனாக இருக்கேன், நான் வந்து மோச்சமடி இருக்கேன், எனக்கு உண்டான வழிகள் எல்லாமே ஒன்றுமே தெரியல, அதனால் நீ வந்து இப்போ வாயில் போட்டிருக்கிற எள்ளு இதையே வந்து கொதப்பிட்டா நீ வந்து வச்சிருக்கிற அதை வந்து முழுங்கிறாத, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு அவன் வாயை பிடிச்சி பலவந்தமாக அந்த எள் விதையை கொஞ்சம் எடுத்து இவர் வாயில் போட்டுக்கிறாராம் வரகுண பாண்டியன். அப்போ வந்து வழிப்போக்கன் என்ன மண்ணா இது மாதிரி என்னோடய எச்சில் நீங்கள் சாப்பிட்றீங்களே, இது வந்து ரொம்ப பெரிய அபச்சாரமாக இருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்கும்போது வரகுண பாண்டியன் என்ன சொல்கிறானோ செக்கு மாடு வந்து ரெண்டு மாடு தேவையாக இருக்குது, அதனால் நான் வந்து இந்த அபச்சாரம் நீ பெண்ண பாவத்தில் வந்து பாதி வாங்கிட்டேன், அதனால் நானும் வந்து செக்கு மாடாக மாறி அடுத்த பிறவி எனக்கு கொடுப்பாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த செக்கு இழுத்து எள்ளிலிருந்து நல்லெண்ணெய் கொண்டு வந்து அதை சிவபெருமானுக்கு விளக்கு ஏற்றட்டும், அப்போ அது நமக்கு மோட்சம் கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செஞ்சேன் அப்படிங்கிறான். சரி அந்தளவுக்கு எப்படி ஒரு பேரன்பை வச்சுருக்கார் பாருங்கள். இப்போ நீங்கள் இகலோக வாழ்க்கையில் வந்து லோகாயவாதிகள் இங்கே இருக்கிற ரசிகர்கள் எல்லாமே வந்து எம்ஜிஆர் மேலே அந்த ஜெனரேஷனில் வச்சுருந்தீங்க, அப்போ வந்து நாடோடி மன்னன் பார்த்தீங்க, அப்போ வந்து அவர் வந்து நாடோடி மன்னனில் ஒரு ஆக்ஷன் பண்ணுவார், மூக்கிலிருந்து ரெண்டு விரலை வச்சு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணுவார், அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ண ரசிகர்கள் அந்த மாதிரி உயிரை கொடுக்குற ரசிகர்கள் எல்லாமே இருந்திருக்காங்க போன ஜெனரேஷன். அதுக்கப்புறம் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காரு அதை வந்து அப்படியே பண்ணி காட்டுற மாதிரி அந்த ஸ்டைலெல்லாம் பண்ண ரசிகர்கள் இருந்திருக்காங்க, உயிரை கொடுக்குற ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரி 7வது நூற்றாண்டில் வரகுணம் பாண்டியன் இருந்ததில் தப்பே கிடையாது. நீங்கள் இதையும் அதையும் நினச்சி பாருங்கள். அப்போ வந்து வரகுணம் பாண்டியன் வந்து மோட்சத்துக்காக முக்திக்காக ஒரு பேரன்பு சிவபெருமான் வல வச்சுருக்காருன்னா அதை வந்து ஒரு பைத்தியகாரத்தனமே நம்ம நினைக்க முடியாது. அப்புறம் அடுத்தது வந்து இவங்க மாளிகையில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர்றாரு, அப்படியே கீழே இறங்கி தோட்டங்கள் எல்லாமே அப்படியே சுற்றிட்டு பார்த்துட்டு வரும்போது ஒரு மருத மரம், மருத மரத்துலேயே வந்து சிவன் எழுந்தருளி இருக்கார், அதனால தான் அவருக்கு பேர் மருதன்னு பேர். இன்னொரு பேர் மருதவாணன்னு சொல்லுவாங்க. மருத மரம் வந்து கோயிலுக்கு ஸ்தல விருட்சமாகவும் வருது. மருத மரம் ரொம்ப உயரமாக இருக்கும், ஆத்தோரங்கள் எல்லாம் பார்க்கலாம் அந்த மருத மரத்தை. அந்த மருத மரத்தில் ஒரு கிளை கீழே புரண்டுருக்குதான், ஒரு கிளை காற்றுக்கு விடுபட்டு அது கீழே தரையில் புரண்டுருக்குது. அந்த கிளையோட இலை தலையெல்லாமே அப்படியே கீழே புரண்டுருக்கும்போது அதை பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது சிவபெருமானே தரையில் படுத்திருக்கிற மாதிரி இவருக்கு வரகுணம் பாண்டியனுக்கு தெரியுது. அப்போ வந்து சிவபெருமான் தலை வந்து புரண்டிருக்கு, ஜடாமுடி வச்சுருப்பார். அப்புறம் மன்னர் அந்த காலத்தில் எல்லாமே தோல் உயரத்துக்கு வந்து ஜடாமுடி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய தலைவன் இது மாதிரி கிடந்து தரையில் கிடக்கிறாரு, அவர் ஜடாபாரம் எல்லாமே தரையில் தொழுது, அந்த மண்ணெல்லாம் தொழுது, அதனால் நானும் அவர் மாதிரியே படுத்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து தரையில் அப்படியே நெடுஞ்சான் கிடையா படுத்து கிடக்கிறாராம். அப்போ கிடக்கும்போது காவலாளிகள்லாம் வர்றாங்க. வந்த உடனே என்ன மன்னரே இப்படி கிடக்கிறீங்களே வாங்க அப்படின்னு வற்புறுத்தி அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி அவர் வந்து சிவபெருமான் மேலே அன்பு வச்சிருந்தவர். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலில் பிரகாரம் சுற்றி வந்து வணங்கிட்டு வர்றாரு. வணங்கி வரும்போது ஒரு நாய் நாய் வந்து அங்கே அசுத்தம் பண்ணியிருக்குது. அந்த நாய் அசுத்தம் பண்ணுறதை வந்து கைதட்டினா எத்தனையோ பேர் வருவாங்க, பணிப்பெண்கள் வருவாங்க, காவலர்கள் வருவாங்க. ஆனால் அவர் அது செய்யலை. இது எம்முடைய தலைவனோட வீடு, இது எப்படி அசிங்கமாகலன்னு அவரே சுத்தம் பண்ணுறாரு. அந்த மாதிரி பேரன்பு வந்து சிவன் மேலே வச்சவர் அவர். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து நிறைய வேப்ப மரங்கள்லாம் இருக்கும். அந்த வேப்ப மரங்கள் அந்த காய் பிடிக்கிற அந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் காய் நிறைய பிடிச்சிருக்கு. அந்த காய்கள் எல்லாமே கீழே ஊதுருது, அப்புறம் வந்து அதை அப்படியே தொங்கிகிட்ருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு என்ன தோணுதான், சிவலிங்கம் மாதிரி தோணுதான். இப்போ வந்து நீங்கள் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நீங்கள் யாரையோ எதிர்பார்த்து நிற்கிறீங்க, நிற்கும்போது யாரோ வர்றாங்கன்னா அவங்களோட உருவம் உங்கள் மனக்கண் மூலம் இருந்துகிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் அவர் அல்லாதவர் வந்தால் கூட அவராக இருக்குமோ இவராக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதே மாதிரி இது வந்து அவர் வேப்பம் பழங்களை எல்லாம் பார்த்துட்டு வேப்பங்காய்கள் எல்லாம் பார்த்துட்டு இது வந்து சிவலிங்கமாக இருக்குது எனக்கு தோணுது, இந்த சிவலிங்கம்லாம் வந்து இந்த மலையிலையும் வெயிலையும் காயுது, அது வந்து நல்லா இல்லை எனக்கு பொறுக்கலை, அது வந்து நான் தாங்கி கொள்ள முடியாது அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா வேப்ப மரங்களுக்கும் ஒரு கூரை போட சொல்கிறார். அந்த வெயிலையும் மலையிலையும் காயக்கூடாது நனையக்கூடாதுன்னு கூரை போட சொல்கிறார். அதுக்கப்புறம் இதை விட பெரிய ஒரு யாருமே செய்ய முடியாத, யாருமே செய்ய விரும்பாத, யாருமே கொடுக்க முடியாத ஒரு சன்மானத்தை, ஒரு பரிசை, ஒரு சமர்ப்பணத்தை வந்து அவர் சமர்ப்பிக்கிறார் வரகுண பாண்டியன். அது என்னன்னா மனைவியை. வரகுண பாண்டியன் மனைவியை வந்து சோழ மன்னனோட புதல்வி மகள் மனைவியாக வந்தவங்க, அவங்க பேரழகாக இருக்காங்க. இந்த பேரழகுள்ள மனைவியை வந்து எனக்கு சிவன் கொடுத்துருக்காரு இந்த ஜென்மத்தில், அவர் படைத்ததை வந்து நான் அவருக்கே திருப்பி கொடுக்க போகிறேன். எப்படி ஒரு மலர் வந்து படைக்கிறாரு, அது வந்து உலகத்திலேயே உன்னதமான படைப்பு எதுன்னா நம்ம பூவை தான் சொல்லணும். அந்த மலர் வந்து நம்ம திருப்பி அவருக்கே சமர்ப்பிக்கிறோம். அது மாதிரி இந்த பேரழகுள்ளைய என்னுடைய மனைவியை என்னுடைய தலைவனுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்போல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் மனைவிகிட்ட எல்லாமே இந்த அனுமதியெல்லாம் வாங்க மாட்டாங்க, ஏன்னா இவர் பெரும் மன்னன். மனைவி வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு சன்னிதானத்துக்கு போகிறார். சன்னிதானத்துக்கு போய் சிவலிங்கம் முன்னால் நின்றுட்டு இது மாதிரி இந்த பேரழகை நீ உன்னால் தான் படைக்க முடியும், வேறு யாரும் படைக்கலை, எனக்கு நீ இது கொடுத்துருக்கிற பேரன்பு மூலமாக என் மேலே ஒரு அன்பு வச்சு எனக்கு இந்த இது கொடுக்குறேன், நான் ஒரு மலர் மாதிரி உங்களுக்கு திரும்ப கொடுக்குறேன், நீங்கள் இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மனைவியை வந்து சன்னிதானத்தில் விட்டுட்டு வந்துடுறாரு. மன்னன் திரும்பி பார்க்காம வந்துடுறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சகர் போகிறாரு. அர்ச்சகர் போய் சன்னிதானத்துக்கு போனபோது வரகுண பாண்டியனோட மனைவி சிவலிங்கத்தில் போயிட்டாங்க, உள்ளே போன பிறகு கை மட்டும் வெளியே தொங்கிகிட்ருக்கு. மற்ற உடல் மற்ற தலை எல்லாமே உள்ளே போயாச்சு, சிவலிங்கத்துக்குள்ளே கை மட்டும் வெளியே தொங்கிகிட்ருக்கு. அது ஏன்னு ஒன்றும் தெரியல. அப்போ வந்து அர்ச்சகர் வந்து அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப அரற்றி அழுது ஓடி மன்னங்கிட்ட வர்றார். மன்னங்கிட்ட வரகுண பாண்டியன்கிட்ட சொல்கிறார், மன்னா இது மாதிரி நீங்கள் மனைவியை கொடுத்துருந்தேன்னு நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் சன்னிதானத்துக்கு வந்து பாருங்கள், அந்த கை வந்து ஒரு கை வெளியே இருக்குது, என்னென்னு நீங்கள் தான் வந்து பார்க்கணும். சிவலிங்கத்தை வந்து அது முழுமையாக ஏற்றுக்கலாம், நீங்கள் கொடுத்த சமர்ப்பணத்தை முழுமையாக ஏற்றுக்கலாம், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு இவர் வந்து சன்னிதானுக்கு ஓடுறாரு. அழுதுகிட்டு ஓடும்போது அங்கே பார்த்தா கை மட்டும் வெளியே இருக்கு. அப்போ வந்து இந்த வரகுண பாண்டியன் சிவபெருமான்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி நான் மனைவியை மாசுபடுத்திட்டேன், கை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உங்கள் சன்னிதானுக்கு விட்டதுனால அந்த கை வந்து உள்ளே போகலையா, அந்த மாதிரி மாசுபட்டதுன்னா நீ நினைக்கக்கூடாது, என்னை மன்னித்து நீ வந்து என்னுடைய சமர்ப்பணத்தை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு அழுது அரற்றும் போது அந்த கையும் வந்து உள்ள சிவலிங்கத்து கூட ஐக்கியமாகுது. அந்த மாதிரி ஒரு பேரன்பு வச்சுருந்தவர், அந்த மாதிரி ஒரு பேரன்பு இருக்கிறதுனால அவருக்கு வந்து மோட்சம் நிச்சயமாக கிடச்சிருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி நீங்கள் 63 நாயன்மார்களில் இவரை வரகுண பாண்டியனை கொண்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில் நீங்கள் எல்லாமே ஆராயணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு PhD பண்ண முடியும், ஒரு நல்ல புலவராக முடியும், நல்ல கருத்துக்களை வெளியே கொணர முடியும். அது மாதிரி நீங்கள் ஆழ்ந்து இந்த 12 திருமுறைகள்லேயும் இந்த 11 திருமுறையில் எழுதியிருக்கார் பட்டணத்து பிள்ளையார், அதை நீங்கள் வந்து படிக்கணும். 63 நாயன்மார்கள் வரிசையில் இதே மாதிரி இயற்பகை நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். இயற்பகை நாயனார் ஏன் சொல்கிறாங்கன்னா இயற்கைக்கு மாறுபட்ட ஒரு நாயனார். யாரும் வந்து மனைவியை வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த இயற்பகை நாயனார் சிவபெருமான் ஒரு விளையாடலுக்காக திருவிளையாடலுக்காக இயற்பகை நாயனார் இல்லத்துக்கு வந்து எழுந்தருளி எனக்கு பணிபுட பண்ண உங்க மனைவியை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது சிவபெருமான் தான் வந்திருக்கிறாரு, அவர் வந்திருக்காருன்னு இவருக்கு தெரியும் இயற்பகை நாயனார். அதனால் ஊர் உறவினர் நண்பர்கள் எதிர்ப்பு மீறி ஊர் மக்களோட எதிர்ப்புகள்லாம் மீறி அவர் மனைவியை வந்து சிவபெருமானுக்கு கொடுக்குறார், தாரை வாக்குறார். அப்போ வந்து சிவபெருமான் வந்து அந்த நகரத்தை விட்டு போகும்போது எல்லை வரைக்கும் அந்த மக்கள் வந்து ஊர் மக்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போய் துரத்துறாங்க. நம்ம வந்து ஏதாவது துன்பம் வந்ததுன்னா இஷ்ட தெய்வத்தை வந்து வேண்டி அபயக்குரல் எழுப்புற மாதிரி சிவனே வந்து என்னை காப்பாற்று, ஊர் மக்கள் எல்லாம் என்னை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அபயக்குரல் வந்து சிவபெருமானே இயற்பகை நாயனார் நீ வந்து என்னை காப்பாற்றுங்கிறாரு. நம்ம வந்து துன்பம் வரும்போது சிவனையும் விஷ்ணுவோ வேண்டோம், ஆனால் இயற்பகை நாயனார் வரலாறுல இதெல்லாம் நடந்த வரலாறு. இந்த வரலாறுல அவர் வந்து அடியாரை வந்து கூப்பிடுறாரு என்னை காப்பாற்று அப்படிங்கிறாரு. அப்படின்னா சிவன் வந்து எந்த அளவுக்கு அடியார் மேலே அன்பு செலுத்துகிறார் பாருங்க. அப்போ வந்து அன்பே சிவம், லவ் இஸ் காட், அன்பு வந்து எல்லா உயிர்கள் மேலேயும் வைக்கணும். ஒரு பேரன்பு மிக்கவராக இருந்தால் தான் உலகம் உய்வடையும். இந்த அன்புனால தான் இந்த இயற்கையும் இந்த உலகமும் சுழன்றுட்டுருக்கு. அப்போ வந்து சிவனே வந்து இயற்பகை நாயனார் கூப்பிட்றாரு என்னை காப்பாற்று அப்படின்னு. அடியவர் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்காரு பாருங்கள். அதே மாதிரி வரகுண பாண்டியன் வந்து அந்த பேரன்பை செலுத்தினதுனால அவனுக்கு மோட்சம் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு உண்மையான நிகழ்ச்சி, பல பேர்த்துக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு வரலாறு தெரிஞ்சிருக்காது. இது 11 திருமுறையில் இருக்குது. இப்போ வந்து செய்யுள் நான் அதை படித்தா தான் உங்களுக்கு நல்லா விளங்கும். அந்த செய்யுள் வந்து சுருங்க சொல்வது கவிதை, சுருங்க சொல்வது செய்யுள். பல கருத்துக்களையும் பல நன்னறிகளையும் பல இயற்கை காட்சிகளையும் செய்து அதை வந்து உள்ளே வைக்கிறது, அதனால தான் செய்யுள்னு வந்திருக்கு. செய்யுளை படிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக நிச்சயமாக புரியும், என்ஜாய் பண்ண முடியும். ஓடும் பல் நெறி ஊழை கேட்டு அரணை பாடின என்று படாம்பல அழித்தும் குவளை புனலில் தவளை அறற்ற ஈசன் தன்னை ஏத்தின என்று காசும் பொண்ணும் கலந்து தூவியும் வழிபடும் ஒருவன் மஞ்சனத்தி இயற்றிய செழுவிதை எல்லை தின்னக்கண்டு பிடித்தலும் அவன் இப்பிறப்புக்கென்ன இடித்து கொண்டவன் எச்சிலை நுகர்ந்தும் மருதவட்டத்தொருதனி கிடந்த தலையை கண்டு தலையுற வணங்கி உம்மை போல எம் தலையும் கிடத்தல் வேண்டும் என்று அடுத்தடுத்திறந்தும் கோயில் முற்றத்து மீமிசை கெடுப்ப வாய்த்ததென்று நாய்க்கட்டம் எடுத்தும் காம்பவிழ்ந்து உதிர்ந்த கனியுரு கண்டு வேம்புகட்கெல்லாம் விதானம் அமைத்தும் விரும்பின கொடுக்கை பரம்பரர்க்கென்று புரிகுழல் தேவியை பரிவிடம் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவரும் இணைய தன்மையர் எண்ணிறந்தோரே அணையவர் நிற்க யானும் ஒருவன் பத்து என்பதோர் பாடும் இன்றி சுத்தனாயினும் தோன்றா கடையே நின்னை இறைஞ்சிலனாயினும் ஏத்திலனாயினும் வருந்திலனாயினும் வாழ்த்திலனாயினும் கருதி இருப்பன் கண்டாய் பெரும நின்னுலகனைத்தும் நன்மை தீமை ஆனவை நின் செயலாதலின் நானே அமையும் நலமில் வழிக்கே. இந்த கடைசி ரெண்டு பத்திகள் என்ன சொல்கிறாருன்னா, பட்டணத்து பிள்ளையார் வரகுண பாண்டியன் மாதிரி நான் வந்து பேரன்பு மிக்கவன் இல்லை, உன் மேலே பேரன்பு செலுத்த முடியல, சிவபெருமானே உங்களை வந்து நான் பெரிய அளவில் நினைக்கவும் இல்லை, வாழ்த்தவும் இல்லை, உங்களை பாடவும் இல்லை, பூஜை பண்ணவும் இல்லை, ஆனால் எப்போவுமே என்னுடைய இதயத்தில் என்னுடைய மனசில் வந்து உங்களை நினச்சிட்டே இருக்கிறேன். அதனால் இந்த உலகமே நன்மை தீமைகள் நிறைந்த உலகம், நன்மை தீமைகளால் ஆன உலகம், இது வந்து என்னால் முடிவது ஒன்றுமே இல்லை, ஆனால் உங்களை நினச்சிட்டே இருக்கிறேன், உங்களை இதயத்தில் வச்சு பூஜையை பண்ணிகிட்டே இருக்கிறேன், உங்களை இதயத்தில் வச்சுருக்கிறேன், அதனால் ஒரு நல்வழி காட்டுமப்பா அப்படின்னு இறைஞ்சி ரொம்ப வேண்டிக்கிறார் பட்டணத்து பிள்ளையார். இது மாதிரி 63 நாயன்மார்களை வைத்து எண்ணக்கூடியவர் வந்து வரகுண பாண்டியன். இந்த வரகுண பாண்டியன் வரலாறு பார்ப்போம். அவர் வந்து பாண்டிய மன்னன், பாண்டிய மன்னன் வந்து சோழ மன்னன் கூட ஒரு போர் நிகழ்ந்தது, போரில் வந்து சோழ மன்னன் தோற்று போயிட்டான். அப்புறம் சோழ மன்னன் வந்து சமாதானம் செஞ்சுட்டு தன்னுடைய புதல்வியை வரகுண பாண்டியனுக்கு திருமணம் செய்து வச்சுக்கிறார். இது 7 நூற்றாண்டு நடந்த கதை. அப்புறம் வரகுண பாண்டியன் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது மாலை நேரம், இரவு பொழுது வெகு சீக்கிரமாக வந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் இவர் காடுகளில் வந்துட்டுருக்கும்போது ஒரு பிராமணர் புரோகிதர் ஒருத்தர் மரத்துக்கு பக்கத்தில் ஓய்வு எடுத்து படுத்துட்ருக்கார். அவர் வந்து வேறு வெளியூர் எதுவோ போயிட்டுருக்கிறாரு, நடந்து வந்த களைப்பில் ஒரு மரத்துக்கு அடியில் அங்கே படுத்துட்ருக்கார். இந்த வரகுண பாண்டியன் குதிரையில் வேகமாக அரண்மனைக்கு போகலான்னு திரும்பி வரும்போது, வேட்டை முடிஞ்சு வரும்போது அந்த பிராமணன் வந்து கீழே படுத்துட்டு இருக்கிறது தெரியல. இந்த குதிரை வந்து அவரை வேகமாக வந்து குழம்புகளில் மிதித்ததுனால அவர் இறந்துட்டார். இறந்ததுனால அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சு. வரகுண பாண்டியனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சு. இந்த தோஷம் வந்த உடனே பிரம்மகத்தி தோஷம்னா பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, சரியாக சிந்திக்க முடியாது, அந்த மாதிரி நிலையை அடைஞ்சிட்டார். எவ்வளவோ வைத்தியமெல்லாம் பார்க்குறாரு, ஒன்றுமே நடக்கலை. அதனால் இவர் வந்து சிவபெருமானை வேண்டிக்கிறாரு, என்ன பண்ணலாம், என்ன பிரம்மகத்தி தோஷம் என்ன பத்துருச்சு, இந்த மாதிரி பிராமணன் ஒருத்தனை நான் வந்து குதிரை குழம்புகளால் ஏற்றி கொண்டுட்டேன், அது எனக்கு பாவம் பிடிச்சி, அது எப்படி நீக்க முடியும் அப்படின்னு வருந்தி ரொம்ப அழுது கேட்குறாரு. சிவபெருமான் கேட்கும்போது அவர் அசரீரில் சொல்கிறாரு, நீ வந்து சோழ மன்னன் கூட போர் புரியும் பொழுது துரத்தி கொண்டு போகும் பொழுது திருவிடை மருதூர் வருவேன், அந்த திருவிடை மருதூர் கோயிலில் அங்கே நான் வந்து எழுந்தருள் இருக்கிறேன், நீ அங்கே வந்தீங்கன்னா உனக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இதே மாதிரி சோழ மன்னனுக்கும் வரகுண பாண்டியனுக்கும் தகராறு ஏற்பட்டு போர் புரியுறாங்க. புறமுதுகாட்டி போகும்போது துரத்திட்டே போகும்போது இவர் திருவிடை மருதூர் வந்து சேர்றாரு. திருவிடை மருதூர் வந்து சேர்ந்த உடனே அந்த கோயிலில் கிழக்கு வாசல் வழியாக உள்ளே நுழையிறக்கு வர்றாரு. அப்போ வந்து கிழக்கு வாசல் வழியாக உள்ளே நுழையும் போது இந்த பிரம்மகத்திங்கிறது ஒரு சாபம், பிராமணனை கொன்ற சாபம், அந்த பிரம்மகத்தி தோஷம் விலகி கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அது விலகிருச்சு. விலகி உள்ளே போகிறாரு. உள்ளே வந்து எல்லாம் பிரகாரமெல்லாம் சுற்றி இறைவனை வேண்டி குளத்தில் மூழ்கி எந்திரிச்சு சிவபெருமான வழிபட்டு வரும்போது சிவபெருமன் மறுபடியும் சொல்கிறாரு, நீ கிழக்கு வாசல் மூலமாக மறுபடியும் வெளியே போனேன்னா உனக்கு பிரம்மகத்தி மறுபடியும் தலையில் வந்து உட்காந்துக்கும், அதனால நீ மேற்கு வாசல் வழியாக போயிடு அப்படின்னு ஆசிரியராக சொல்கிறாரு. அதே மாதிரி மேற்கு வாசல் வழியாக போகிறாரு. நீங்கள் திருவிடை மருதூர் போனீங்கன்னா இப்போவும் அந்த பிரம்மகத்தியை நீங்கள் அங்கே உருவமாக அங்கே வந்து சிலையாக வடிச்சிருக்கிறாங்க, பெரிய கண், தலை வந்து பெருசாக இருக்கும், உருவம் வந்து குள்ளன் மாதிரி இருக்கும், ரெண்டு கையும் வந்து சேர்ந்து இருக்கும். அந்த கை மேலே இந்த பெரிய தலையும் உருட்டி உருட்டி பார்க்குற விழியோட அந்த உருவம் இருக்கும், அங்கே கிழக்கு வாசலில் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஐதீகம் என்னென்னா, திருவிடைமருதூர் போனோம்னா கிழக்கு வாசலில் நுழைஞ்சி மேற்கு வாசல் வழியாக வரணும், மேற்கு வாசல் பக்கத்தில் பார்வதி சன்னதி இருக்குது, அந்த மாதிரி மேற்கு வாசல் வழியாக வரணும். அது மாதிரி இன்னும் சம்பிரதாயம் இருக்குது. இந்த வரகுண பாண்டியன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் வந்து அந்த திருவிடைமருதூருக்கு வடக்கு புறமாக கட்டுறாரு. அந்த சன்னதி இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வடக்கு புறத்தில் கட்டுறாரு. அவர் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இந்த வடக்கு புறமாக கட்டுரை முடிக்கும்போது சிவபெருமான் மறுபடியும் அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ இந்த கைலாசத்தில் இருக்கிற அமைப்பு மாதிரி ஓவியங்களும் சில சிலைகளும் நீங்கள் வந்து பிரகாரத்தில் வடித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த கோயிலை கட்டி முடிக்கிறாரு. இன்னொரு கோயில் வந்து திருநெல்வேலி வள்ளியூருக்கு இடையில் வரகுண பாண்டீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது. அது வந்து வரகுண பாண்டியன் அவரோட பேர்லேயே அதை கட்டியிருக்காரு. நீங்கள் அங்கே போனால் பார்க்கலாம். இந்த திருப்புவனம், திருவிடைமருதூர், அது மாதிரி வரகுண பாண்டீஸ்வரர் கோயில், இந்த மூணு கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த வரகுண பாண்டியனோட சில ஓவியங்கள் அதை வந்து நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியை ஒட்டி அதுலாம் பார்த்து நீங்கள் ரசிக்கலாம், பக்தியில் நெகிழ்ந்து போகலாம்.
நேயர்களே, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு இல்லைங்களா? நம்ம சுற்றி இயல்பாக நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு மனித மனம் அப்படிங்கிறது எப்படி தனக்கு பிடித்த ஒரு விஷயத்தோட தொடர்பு படுத்தி பார்க்குது அப்படிங்கிறது இந்த வரகுண பாண்டியனுடைய வரலாறுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பதிவுகளை எல்லாம் தேடி பிடிச்சி படிக்கிறதுக்கான நேரம் இல்லாமல் நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு அருமையான ஒரு வரலாற்று பதிவை பற்றி நமக்கு சுகுமார் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய இது மாதிரி நிகழ்வுகள் அவங்க வந்து நமக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்கள் சார்பாக அவங்களுக்கு நன்றியையும் தெரிவித்து விடைபெற்றுக்கலாங்க. வணக்கம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 042224311055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.